ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு சிவப்பிரகாசம். தலைப்பு உபாய நெட்டை. வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
இந்த ஞான நெட்டை பொருந்ததற்கு சீடனுக்கு ஒரு சிரமம் வருது. ஏன்னா இது என்ன எளிதான வேலையா? ஞான நிட்டை பொருந்த போது கொஞ்சம் சிரமம் ஏற்படுது. ஒரு புதிய கலையை பயில்பவன் அந்த கலையை கற்றுக்கொள்வதில் சில சிரமங்களை அடைவான். அப்போ ஆசிரியர் இந்த மாதிரி பண்ண அது உனக்கு எளிதா இருக்கும்னு சொல்லி வழிகாட்டுவார் இல்லையா? எல்லா கலைகளையும் உண்டுதானே இல்லையா? அத மாதிரி இந்த நிட்டை வைப்பதிலே ஒரு சிரமம் இருக்குது. அப்போ அதுக்கு உபாயம் சொல்றார். விளம்பிய வகையில் நிட்டை மேவிடல் அறிதேல் முன்னம் அளந்தறிந்த அளந்தறிவு அளித்தவற்றின் அளவும் மற்ற அவற்றினாலே உளங்கொழும் தனையும் உள்ளபடியும் உற்றுணர்ந்து செவ்வே தளர்ந்திடாது ஒப்ப மற்ற தன்மையதாகும் தானே. விளம்பிய வகையின் நிட்டை மேவிடல் அரிதே. விளம்பிய சொல்லிய இங்க சொல்லிய முறையிலே நிட்டை பொருந்துதல் அரிதாக இருக்குமே. ஆனால் என்ன செய்யணும்? முன்னம் அளந்த அறிவு அளித்தவற்றின் அளவும். ஏன்னா தத்துவ கருவிகளை பத்தி சிந்தனை வருது. தத்துவ கருவிகள் மூலமா உலகத்தை அறியலாம், உலகத்தை பற்றி சிந்தனை வருது. அந்த சிந்தனை தான் அங்க நிட்டை கூடுவதற்கு இடையூறா இருக்கு. அப்போ அந்த தத்துவ கருவிகளை நினைத்து பாருங்கள். அது திரும்ப திரும்ப உலக விடயங்களையே காட்டி அவற்றின் மீது நமக்கு இச்சை உண்டாவதற்கு தூண்டுகோளாக இருந்து நம்ம எத்தனை பிறவிகளிலே தள்ளியது தத்துவ கருவிகள். அதன் சார்பு திரும்பவும் வேண்டுமா நினைச்சுப்பாரு அப்படிங்கிறார் ஞானாசிரியர் இல்லையா? அதான் முன்னம் அளந்து அறிவு அளித்தவற்றின் அளவும் இல்லையா? தத்தம் புரிய விடயங்களை அளந்து அறியும் இல்லையா? அஞ்சாம் சூத்திரத்துல சொல்லுவார் சிவஞான போதத்துல. அப்படி அளந்து அறிவு அளித்த தத்துவ கருவிகளின் தன்மையையும் அவற்றினாலே உளங்கோளும் தனையும் இந்த தத்துவங்களாலே அறிந்து வந்த தன்னுடைய ஆன்மாவாகிய தன்னுடைய நிலையினை அவற்றை சார்ந்திருந்தவரை நான் பெற்ற அனுபவங்கள் எல்லாம் மேலும் மேலும் பிறவிக்க காரணமாயின என்று தன்னுடைய அந்த உலக அனுபவத்தை நினைத்து பார்த்தார். உள்ளபடியும் இப்படி இருக்கும்போது இந்த தத்துவ கருவிகளோடு தன்னை கூட்டி வைத்து அறிவுக்கறிவாக இருந்த உணர்த்திய அந்த திருவருளையும் அதான் உள்ளபடி. உள்ளபடினா உள்ள முறை. தத்துவ கருவிகள் சடம் தாமே அறிய மாட்டா, ஆன்மாவாகிய நாமும் இந்த நாமாக அறிய மாட்டோம், உணர்த்தினாதான் அறிவோம். தத்துவ கருவிகளோட கூட்டி நமக்கு உணர்த்தி வந்தது திருவருள் அல்லவா? அந்த உணர்த்திய கருணையே நினைச்சு பார்க்காம இல்லையா, தன்னையும் அறியாம தலைவனையும் அறியாம தத்துவ கருவிகளோட தானும் ஒரு கருவியா கிடந்து உழன்று வந்ததல்லவா அந்த சகல நிலை இல்லையா? ஆக அதுலதான் இருப்பேன்னு சொல்லிட்டு இன்னும் நிட்டைக்கு ஆர்வம் வளர்க்காம இருக்கலாமா? அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் அப்பதான் ஏற்படும். தத்துவ கருவிகளுடைய குறைபாட்டினை எண்ணி பார்க்க வேண்டும். அவற்றோடு சேர்ந்து தான் வாழ்ந்த வாழ்க்கையின் குறைபாட்டை எண்ணி பார்க்கணும் இல்லையா? எல் பெரிய குறைபாடு என்ன? தனக்கு உணர்த்திய திருவுருளை உணராமல் தான் உணர்ந்து வந்த அதன் கருணையினாலே தான் உணர்ந்து வந்த பொருள் மேலேயே இச்சைவிற்கு இருந்தோமே என்று இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் திரும்ப நமக்கு வேண்டுமா இல்லையா? அதிலிருந்து மீள வேண்டும் என்றார் சிவபெருமானோடு ஒன்றாவதே அந்த நிட்டையே ஒரே வழி அப்படிங்கிற தெளிவு பிறக்கும். அப்ப நிட்டை கூடுதல் எளிதாகும். ஆகவே உளங்கொழும் தனையும் உள்ளபடியும் மூணு விஷயத்த உணர்வுங்கிறாங்க. முன்னம் அளந்து அறிவு அளித்தவற்றின் அளவும், அதாவது தத்துவங்களுடைய இயல்பும், அவற்றினாலே உளங்கொழும் தனையும் தத்துவங்களிலே அறிந்து வந்த ஆன்மாவாகிய தன்னையும் உள்ளபடியும் தனக்கு உணர்த்தி வந்த திருவருளையும் இந்த மூணையும் உணர்ந்தார் இல்லையா? உணர்த்துகின்ற திருவருளை உணர்ந்து போற்றுவதற்கு வாய்ப்பாக இருப்பது நிட்டை. உணர்த்துகின்ற திருவுருளை மறந்து செருப்புற்று வாழ்கின்ற வாழ்க்கைக்கு வாய்ப்பாக இருப்பது சகல நிலை. ஆகவே எது வேண்டும் அப்படிங்கிற ஒரு எது சரியானதுங்கிற சிந்தனை தெளிவு கிடைக்கும். அப்போ அது நிட்டை கூடிவிடும். ஆகவே செவ்வையை தளர்ந்திடாது ஓப்ப, ஆகையினாலே தளர்ச்சி இல்லாமல் செம்மையான முறையிலே நிட்டையை மகிழ்ச்சியோடு மேற்கொள்ள. நிட்டை புரியும் போது ஒரு வருத்தம் வருது, உலக சார்பு நீங்கி விடுமேங்கிற வருத்தம். அதுக்குத்தான் உலக சார்பின் தாழ்வையும் சிவச்சார்பின் மேன்மையும் சிந்திச்சு பார்க்கணுங்கிறதுக்காக இந்த உபாயத்தை சொல்றாங்க, உபாய நிட்டை. ஆகவே செவ்வே தளர்ந்திடாது ஓப்ப, தளர்ந்திடாது தளர்ச்சியடையாமல் செவ்வே செம்மையான முறையிலே ஓப்ப நிட்டை கூடும் முயற்சியை மகிழ்ச்சியோடு செய்ய மற்ற தன்மையதாகும் தானே, அந்த நிட்டை கூடுதல் என்பது கைகூடிவிடும் என்று அருமையாக சொன்னார். ஆக இந்த அளவிலே இந்த சிந்தனையை நாம் நிறைவு செய்து கொள்ள வேண்டும். அடுத்த திருப்பாடலின் தோற்றுவாயை மட்டும் சொல்லிவிடுகின்றேன் இல்லையா? ஏன் இப்படியெல்லாம் ஒரு நிட்டையை நீங்கள் சொல்கின்றீர்கள்? மனதினாலே செய்கின்ற யோக பாவனையிலேயே நிட்டை கூடிவிடலாம் என்று யோக பாவனையை காட்டுகின்றார்கள். அதனை மறுத்துரைக்கும் பாடல் தான் அடுத்த பாடல். அப்புறம் முத்திரிலே உள்ள அத்வைத நிலையை விளக்கி சொல்லி பாச நீக்கம் எப்படி ஏற்படுகின்றது என்பதை சொல்கின்றார்கள். அதோடு ஞானவாய்மையின் பயன் முடிகின்றது. அப்புறம் அஞ்செழுத்தின் பெருமையும் அணைந்தோர் தன்மையும் நல்ல அருமையான எளிமையான இனிமையான விஷயங்கள், அவற்றையும் நாம் நிறைவு செய்ய இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு இந்த அறிவிலே நிறைவு செய்கின்றேன். சிதம்பரம், நம்முடைய சிவபிரகாசம் என்ற ஞான சாஸ்திரத்திலே 86வது திருப்பாடல், அதாவது திருவருளின் துணை கொண்டு பாசக்கருவிகளின் சார்பை விட்டு மூலமலமாகிய இருள்மலத்திலிருந்தும் பிழைத்து இந்த திருவருளையே சார்பாக கொண்டு அதன் மயமாகி சிவத்திலே அழுந்துதலே ஞான நிட்டை என்று சைவ சித்தாந்தத்திலே கூறப்பட்டதை பார்த்தோம். ஒரு சாரார் ஏன் இப்படி சிவபெருமான் திருவருளின் சார்பின் மூலமாகத்தான் வீடு வேறடைய முடியும் என்று ஏன் சொல்ல வேண்டும், மனதின் மூலமாக செய்யக்கூடிய யோக பாவனையினாலே நமக்கு வீடு வேறு கிடைத்துவிடும் என்று சொல்கின்றார்கள். அதற்கு ஆசிரியர் அருள் செய்கின்ற மறுப்பினை இந்த 86வது திருப்பாடலிலே பார்க்கலாம். பாவிக்கின் மனாதி வேண்டும் பயனிலை, கரணம் நீத்து பாவிப்பன் எண்ணில் என்ன பழுதுள்ள, பாவகத்தால் பாவிக்க ஒன்னான் என்று பாவிப்பன் எண்ணில் நீ என் பாவிக்க வேண்டா ஆண்ட பரணருள் பற்றினோர்க்கே. அதாவது யோகம் என்றே ஒரு சமயம் இருந்தது, அது சாங்கிய சமயத்தோடு ஓரளவு ஒற்றுமை உடையது, எனவே சாங்கியம் யோகம் என்றே சொல்வார்கள். சாங்கிய சமயத்திலே இறை கொள்கை அங்கு இறை கொள்கைக்கு உடன்பாடு இல்லை சாங்கியத்தில், யோகம் இறை கொள்கையை உடன்படுவது. ஆனால் மனதினாலே பாவித்து முத்தி பெறலாம் என்று அவர்கள் சொல்வது பொருந்தாது. ஆக இந்த யோக சமய நூலை செய்தவர் பதஞ்சலி முனிவர் என்று சொல்வார்கள். ஆனால் வியாக்கிரவாத முனிவரோடு சேர்ந்து தில்லை திருக்கூத்து தரிசனம் செய்த பதஞ்சலி முனிவர் வேறு. தில்லை திருக்கூத்து தரிசனம் செய்தனாலே அவர் தூய சைவ சித்தாந்தியாகத்தான் இருக்க வேண்டும். ஆகவே இந்த பதஞ்சலி வேறு என்று சொல்வார்கள். பாவிக்கின் மனாதி வேண்டும் பயனிலை, இந்த சிவபெருமானை பாவனையால் பெறலாம் என்று சொன்னால் பாவனை செய்வதற்கு மனம் முதலிய கருவிகள் வேண்டும். மனதின் மூலமாகத்தான் சிந்திக்க வேண்டும், அந்த சிந்தனை தான் பாவனை. ஆகவே பாவனை செய்வதற்கு மனம் முதலிய கருவிகள் வேண்டும். ஆனால் சிவபெருமானோ மனம் முதலிய கருவிகளாலே அறியப்படாதவன், பாச ஞானத்தால் அறியப்படாதவன், எனவே மனதினால் பாவித்து அவனை அறிய முடியாது பயனில்லை. அது முடியாத ஒரு வழிமுறையை கையாள்வதாலே பயனில்லை. கரணம் நீத்து பாவிப்பன், ஐயா கரணங்களாலதானே அவனை அறிய முடியாது, நான் கரணங்களை எல்லாம் விட்டுவிட்டு சிவபெருமானை பாவிப்பேன் என்று சொன்னால் என்ன அது, அதிலே அது எப்படி சாத்தியமாகும், ஏன் சாத்தியமாகாது கேட்டா பழுதுள்ள என்னன்னா கரணங்களை விட்டால் கேவல நிலையாகிய அறியாமை நிலைதான் வந்து தலைப்படும். ஆகவே கரணங்களை வைத்து கரணங்களின் மூலமாகவும் அவனை பாவிக்க முடியாது, கரணங்களை விட்டாலும் அறியாமை வந்துவிடும், ஆகவே அப்போதும் பாவிக்க முடியாது. ஒரு வழியாலும் பாவிக்க முடியாது என்று சொல்லி முடிக்கிறார். அப்ப ஒரே வழி திருவருளை சார்ந்து அவனை அறிவதுதான். திருவருளை சார்ந்தோம்னா திருவருள் எனக்கு இன்னும் கிடைக்கலையே, நான் கிடைக்கக்கூடிய வழியிலே நாம் நடக்க வேண்டும். இறப்பில் தவமாகிய சரியைக்குரியவங்களை நாம் செய்ய வேண்டும். அதை பொறுமையாக நாம் செய்து வந்தோம் என்றால் சிவபெருமானுடைய திருவருள் குருவருளாக நமக்கு கிட்டும். அந்த அருளின் துணை கொண்டுதான் நாம அந்த அருள் கிட்டுவிட்டது என்றால் அருளே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளும். நம்மை கருவிகளிலிருந்து விடுவித்தலும் அந்த தன்மயமாக்குதலும் சிவத்தோடு சேர்ப்பித்தலும் எல்லா வேலையும் அருளே செய்யும், நம்ம செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அந்த அருளை பெறுவதற்குண்டான முயற்சிகள்ல தான் நாம இப்ப ஈடுபடணும். ஆகையினாலே அருளை பற்றிய சிந்தனையை செய்யாமல் கருவிகளை எப்படி ஒடுக்குவது அல்லது கருவிகளை கொண்டு எப்படி பாவிப்பது என்று நம்முடைய செயலாகவே பிறர் பிறரெல்லாம் சிந்திக்கின்றார்கள். அதனாலதான் அதை மறுத்து அங்கே அருளின் துணையை வலியுறுத்துகிறார் ஆசிரியர். ஆகையினாலே அவனுடைய அருள் நமக்கு கிடைக்கின்ற முறையிலே, அந்த திருவருளுக்கு பாத்திரமாகின்ற முறையிலே நாம் வாழ வேண்டும் என்பதுதான் இங்கே சொல்லப்படுகின்ற நீதி. ஆகையினாலே மனதினால் பாவித்தால் அவன் மனம் முதலிய பாசக்கருவிகளுக்கு அறிய வாரான், ஆகவே அது பயன் இல்லை. கரணம் நீத்து பாவிப்பன் என்று சொன்னால் கேவலமாகிய அறியாமையே வந்து சேரும், ஆகவே கரணம் நீத்தும் பாவிக்க முடியாது. அடுத்தார் போல என்ன சொல்கின்றார், பாவகத்தால் பாவிக்க ஒன்னான் என்று பாவிப்பன் என்னில். இங்க சொல்ற நாங்க உடன்படுறோம், மனதினால பாவித்து சிவபெருமானை அறிய முடியாது, உடன்படுறோம். ஆகவே ஆனா மனதினாலதான் நாங்க பாவிப்போம். எப்படின்னா மனதினால் பாவித்து அவனை அடைய முடியாது, மனதினால் பாவித்து அவனை அடைய முடியாது என்ற கருத்தோடையே நாங்கள் பாவனை செய்வோம் அப்படிங்கிறாங்க. அப்போ அதான் சொன்னாரு, நீ என் என்று சொல்கின்றார். பாவிக்க ஒன்னான் என்று பாவிப்பனின் நீ என் இல்லையா? நீ என் என்று சொன்னால் நீ என்ன கருதி இந்த பாவனையை செய்ய, என்ன பயன் கருதி இந்த பாவனையை செய்கிறாய்? நீயே உடன்பட்டுக் கொள்கின்றாய், பாவனையால் அவனை அடைய முடியாதுன்னு. அப்புறம் பாவனையினால் அடைய முடியாது என்றே பாவிப்பேன்னு சொன்ன இல்லையா? நான் இங்க ஒரு வழியை தேர்ந்தெடுத்து இந்த வழி மூலமா நான் வந்து பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு. அப்ப அந்த வழியை பத்தி, பழைய பஸ் ஸ்டாண்டை பத்தி நல்லா தெரிஞ்ச ஒருத்தர் சொல்றாரு, ஐயா இந்த வழியே போனீங்கன்னா நீங்க பழைய பஸ் ஸ்டாண்டு போக முடியாது, இது உங்களை வேற ஒரு இடத்துக்கு தான் கொண்டு போய் விடும் அப்படிங்கிறார். அப்ப நான் சொல்றேன், இந்த வழியில போனா பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு போக முடியாது அப்படிங்கறத நான் உடன்படுறேன் இல்லையா? ஆனாலும் நான் என்ன செய்ய போறேன்னா, இந்த வழியா போனா பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு போக முடியாது என்று நினைத்து கொண்டே இந்த வழிய வழியா போறேன் அப்படின்னு சொன்னா, அப்புறம் நீ இந்த முயற்சி செய்வதில் என்ன அர்த்தம் இருக்கிறது என்றுதான் என்னை கேட்பார்கள். ஆகவே எப்போது உனக்கு தெரிந்து விட்டதோ, கரணங்கள் மூலமாக அவனை பாவிக்க முடியாது தெரிந்து விட்டதோ, அதுக்கப்புறம் அந்த வழிமுறையை விட்டுற வேண்டிதானே இல்லையா? இந்த இடத்துல நாம ஒன்றை நினைத்து பார்க்க வேண்டும், நமக்கு சைவத்திலையும் தியானம்லாம் உடன்பாடுதான். சரியை, கிரியை, யோகம், ஞானம், படிமுறை மார்க்கங்கள். அதுல யோகத்துல அட்டாங்க யோகம் எல்லாம் நம்ம சைவத்துல உண்டு, திருமந்திரத்திலே சொல்லியிருக்கின்றது. அட்டாங்க யோகத்துல ஒன்றாகத்தான் தியானம் வருகின்றது. என்ன சொல்கின்றார்கள், அதன் மூலமாகவே நேரடியாக சிவபெருமானை அடைந்து விடலாம் என்று சொல்கின்றார்கள். அதைத்தான் நம்ம மறுக்கிறோம். ஏன்னா தியானம் என்பது யோக பாவனை எல்லாம் யோகத்துல வருவது, யோகத்துக்கு மேல ஞானம்னு ஒண்ணு இருக்குது. ஆக ஞானம் பெற்றுதான் வீடு வேறு அடைய முடியுமே ஒழிய யோகத்திலிருந்து நேரடியாக வீடு வேறு அடைய முடியாது. நேரடியாக அடைய முடியாது என்பதைத்தான் மறுக்கிறோமே ஒழிய தியானம் செய்வதே தவறு என்று அவங்க மறுக்கல இல்லையா? உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் சொல்லியிருக்காரு பெரிய புராணத்துல. ஓதுதற்கு அறியவன் நம்ம ஓதாம இருக்கிறோமா? திருவாசகமே என்ன சொல்லுது, சொல்லற்கரியானை சொல்லின்னு சொல்லு, சொல்லற்கரியான் தான் இல்லையா? ஓத உளவா ஒரு தோழன், எவ்வளவு ஓதினாலும் அவனை போலே ஓதி முடிக்க முடியாது. அதுக்காக நம்ம ஓதாம இருக்கலாமா? அந்த வாக்குகளை அவன் தான் கொடுத்திருக்கிறான். அவனால் பெற்ற வாக்குகளை அவனை ஓதுவதற்காக பயன்படுத்த வேண்டும். அவனால் பெற்ற உடலை அவனை வழிபடுவதற்காக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகையினாலே விரிவாக அவனை அறிய வேண்டும் என்றால் அவன் திருவுருள் ஞானத்தை கொண்டுதான் அறிய வேண்டும். ஆனா திருவுருள் ஞானம் எப்ப கிடைக்கும்? நமக்கு அவன் கொடுத்துள்ள மனமாக்கு காயங்களை கொண்டு அவனை வழிபட்டால், முறையாக வழிபட்டால் தான் திருவுருள் ஞானம் கிடைக்கும். ஆகையினாலே உடம்பால் வழிபடுதல், உள்ளத்தால் வழிபடுதல் எல்லாம் சைவத்துல உண்டு. ஆனா இவையே நேரடியாக வீடு பேரை தந்துவிட மாட்டா, இவை ஞானத்துக்கு வாயிலாகும். ஞானம்தான் நேரடியாக முத்தியை நல்கும். அந்த ஞானம் என்பது பெருமானுடைய திருவுருள் தான். ஆகவே திருவுருளால் தான் நேரடியாக முத்தி கிடைக்கும் என்று சொல்ல வருகின்றார். யோக பாவனையினால் நேரடியாக கிடைக்காது. ஆகவே அவன் மனதால் பாவிக்க முடியாதவன், மனதால் பாவித்தவனை அடைய முடியாது என்று நினைத்துக் கொண்டே பாவிப்பேன்னு சொன்னா அது அர்த்தமில்லாத ஒரு செயல்பாடு என்று அதை மறுத்துவிட்டார். பாவிக்க வேண்டா ஆண்ட பரணருள் பற்றி நோர்க்கே. ஆண்ட பரன், நம்மளை ஆட்கொள்கின்ற பரனுடைய, பரன் மேலான சிவபெருமான், அவனுடைய திருவுருளை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதிரியான பாவனைகள் எல்லாம் தேவையில்லை. அவன் திருவுருள் கிடைத்து விட்டால் அதுவே நமக்கு வீடு வேறு தந்துவிடும் என்று சொல்லி யோக பாவனையினால் சிவபெருமானை அடையலாம் என்று கருத்தை மறுத்தருளினார்.